بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. மரியாதைக்குரிய உலமாக்களே, மதிப்புக்குரிய பெரியோர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்திலே வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பத்ர் தினத்தை நினைவு கூறுகின்ற இந்த புனிதமான இரவிலே, இந்த முபாரக்கான மஸ்ஜிதிலே உங்களை எல்லாம் சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்தை எனக்கு உருவாக்கி தந்த இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாக சபை தலைவர் உட்பட பரிபாலன சபை உறுப்பினர்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா நிறைவான நட்கூலியை வழங்கி அருள வேண்டும் என்று துவா செய்கின்றேன். அதேபோல இந்த மஜ்லிஸிலே கலந்து கொண்டு பயனுள்ள விஷயங்களை கேட்க வேண்டும் என்பதற்காக வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைவான கூலியை தந்து அருள் புரிய வேண்டும் என்று ஆரம்பமாக துவா செய்கின்றேன். மதிப்புக்குரிய பெரியோர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த குறுகிய கால உலக வாழ்க்கையுடைய இறுதி இலக்கு, கடைசி லட்சியம் என்ன என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டால், இறை விசுவாசிகள் மூமிங்கள் என்ற வகையில் நாம் அனைவரும் ஏகோபித்து ஒரு குரலில் ஒத்த குரலில் சொல்லும் விஷயம் ஒன்றாகத்தான் இருக்கும், அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஃபர்துவானும் மினல்லாஹி அக்பர். நிலையான அந்த மறுமையிலே சுவன வாழ்க்கையை அடைந்து கொள்ள வேண்டும். கோமு இலா ஜன்னத்தின் ஆர்துஹஸ் சமாவாத்து அல் அர்த். அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுக்கொள்வது நிலையான சுவன வாழ்க்கையை அடைந்து கொள்வது. இது வல்லாத மற்றொரு நோக்கம் ஒரு இறை விசுவாசிக்கு இருக்க மாட்டாது. அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்று நிலையான சுவன இன்பத்தை பெறுவதற்கு என்ன வழி? அதற்கான வழி எமது மீசானுல் ஹசனாத்தை, நன்மைகளுடைய தராசை பாரமானதாக கனமானதாக மாற்றிக்கொள்வது. எந்த அளவு தூரம் எமது மீசானுல் ஹசனாத், நன்மைகளுடைய தராசு பாரமாக கனமானதாக மாறுகிறதோ அதை பொறுத்துத்தான் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்று சுவன வாழ்க்கையை நாம் அடைந்து கொள்ள முடியும். ஃபஅம்மா மன் ஸகுலத் மவாஸீனுஹு ஃபஹுவ ஃபீ ஐஷத்தி ராதியா. யாருடைய நன்மைகளுடைய தராசு பாரமானதாக இருக்கிறதோ அவர் திருப்தியான சுவன வாழ்க்கையை பெற்றுக் கொள்வார். வஅம்மா மன் ஹஃபத் மவாஸீனுஹு ஃபஉம்முஹு ஹாவியா வமா அத்ராக மாஹியா நாரும் ஹாமியா. யாருடைய தராசு பாரம் குறைந்ததாக இருக்கிறதோ அவர் ஒதுங்கும் இடம் ஹாவியா என்ற நரகமாக இருக்கும். ஹாவியா என்றால் என்ன? அது கொழுந்து விட்டு எரிகின்ற நெருப்பாக இருக்கும் என்று குர்ஆன் சொல்கிறது. அஸ்அலுல்லாஹ அல் அஃபுவ வல் ஆஃபியா. மதிப்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எமது வாழ்க்கையுடைய அல்டிமேட் டார்கெட் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுக்கொள்வது, நிலையான சுவனத்தில் நமக்கென்று ஒரு இடத்தை பெற்றுக்கொள்வது. இந்த உலகத்திலே, இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு மனிதன் அடையக்கூடிய எந்த நஷ்டமும் நஷ்டமல்ல. உதாரணமாக ஒருவருக்கு இந்த உலக வாழ்க்கையிலே போதுமான அறிவை பெறுகின்ற சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை, கல்வியை தொடர முடியாமல் போய்விட்டது, அது ஒரு பிரச்சனை இல்லை. சம்பாதித்தார், ஆனால் அவருடைய உழைப்பிலே அவர் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை. வறுமையை அனுபவித்தார், பிரச்சினை இல்லை. குடும்ப வாழ்க்கையில் தோல்வி கண்டார், பிரச்சினை இல்லை. நோய்வாய்ப்பட்டார், பிரச்சினை இல்லை. குறுகிய ஆயுளைத்தான் பெற்றார், பிரச்சினை இல்லை. ஆனால் நிலையான அந்த மறுமையிலே ஏழு வானங்கள் ஏழு பூமிகளை விட விசாலமான சொர்க்கத்திலே ஒருவருக்கு ஒரு இடம் கிடைக்கவில்லை என்றால், ஏழு வானங்களை விட ஏழு பூமிகளை விட விசாலமான அந்த சொர்க்கத்திலே தனக்கென்றொரு இடத்தை ஒருவர் பெற தவறினார், அதுதான் உண்மையான நஷ்டம், அதுதான் நிலையான நஷ்டம், மிகப்பெரிய நஷ்டம். எனக்கும் உங்களுக்கும் முன்னால் இருக்கிற ஆகப்பெரிய சேலஞ்ச் என்ன தெரியுமா? நமது வாழ்க்கையில் எவ்வளவோ சேலஞ்சஸ் இருக்கிறதாக நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கோம், எல்லாம் சேலஞ்சஸ் தான். ஆனால் மிகப்பெரிய சேலஞ்சிங் டாஸ்க் என்ன தெரியுமா? அந்த பெண்ணாம் பெரிய சொர்க்கத்திலே எனக்கென்று ஒரு இடத்தை உத்தரவாதப்படுத்திக் கொள்வது. சொர்க்கத்தில் தனக்கென்று ஒரு இடத்தை யார் உத்தரவாதப்படுத்திக் கொண்டாரோ, மாஷா அல்லாஹ், அவர் மிகப்பெரிய வெற்றியாளர். அந்த சுவனத்தை பெற்றுக்கொள்ள, சுவனத்தில் தனக்கென்று ஒரு இடத்தை ஒருவர் அடைந்து கொள்ள என்ன வழி? தன்னுடைய மீசானுல் ஹசனாத்தை பாரமானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும், தன்னுடைய நன்மைகளுடைய தராசை கனமானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கு என்ன வழி? மார்க்கம் நமக்கு நிறைய வழிகளை தந்திருக்கிறது, நிறைய வழிகளை தந்திருக்கிறது. அல்லாஹ் அந்த வகையில் எமது மீசானுல் ஹசனாத்தை பாரமாக கனதியாக கனமானதாக மாற்றிக்கொள்வதற்கு தந்திருக்கின்ற அருமையான ஒரு சந்தர்ப்பம் தான் ரமலானுடைய காலம். ரமலானுடைய காலம் என்பது மூமின்களுடைய முத்தகின்களுடைய சீசன், பருவ காலம். வியாபாரிகள் சீசன் வந்துவிட்டால் இரவு பகலாக வியாபாரத்தில் ஈடுபடுவார்கள், இரவை பகலாக்கி வியாபாரத்தில் ஈடுபடுவார்கள். வேளா வேளைக்கு சாப்பிடாமல் உண்ணாமல் பருகாமல் ஓய்வெடுக்காமல் வியாபாரம் செய்வார்கள். ஏனென்றால் சீசன்ல தான் வியாபாரம் செய்து கொள்ள வேண்டும், லாபம் ஈட்டிக் கொள்ள வேண்டும், பல மடங்கு லாபம் ஈட்டிக் கொள்ள வேண்டும். அவர்தான் வெற்றிகரமான வியாபாரி. இதே போல அல்லாஹ் வருடா வருடம் மூமின்களுக்கு முத்தகின்களுக்கு தங்களுடைய மீசானுல் ஹசனாத் என்ற தராசை பாரமாக்கிக் கொண்டு அதற்கூடாக அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்று சுவனத்தில் தனக்கென்று ஒரு இடத்தை பெற்றுக்கொள்வதற்கு சிறந்த காலமாக சீசனாக பருவ காலமாக ரமலானை தந்திருக்கிறார். அந்த வகையில் தான் ரமலான் முக்கியத்துவம் பெறுகிறது. நோன்பு நோட்டு கயாமுல்லையில் ஈடுபட்டு, இஸ்திகஃபாரில் ஈடுபட்டு, தௌபாவில் ஈடுபட்டு, அல்லாஹ்வுடைய கலாம் அல் குர்ஆனை கல்வி குளிர கண் குளிர இரவெல்லாம் பகலெல்லாம் ஓதி அதனை விளங்கி அதன் கருத்துக்களை உள்வாங்கி இவற்றுக்கூடாக ஏத்திகாஃபுக்கூடாக பல்வேறு அமல்களுக்கூடாக ஒருவர் தன்னுடைய மீசானுல் ஹசனாத்தை பாரமாக்கிக் கொள்வதற்கு அல்லாஹ் தந்திருக்கிற பருவ காலம் இது. இந்த பருவ காலத்தில் இந்த சீசன்ல செய்கிற வியாபாரத்திலே கிடைக்கக்கூடிய லாபம் என்ன? ரஹமத், அல்லாஹ்வுடைய அருள். லாபம் என்ன? மகஃபிரத், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு. லாபம் என்ன? இத்துக்கும் இன்னார், நரக விடுதலை. சுவனத்திலே நுழைகிற அந்த சந்தர்ப்பம் எமது இறுதி அந்த இலக்கை அடைந்து கொள்வதற்கான சந்தர்ப்பம். அந்த வகையில் அல்லாஹ்வுடைய அடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ரமலானுடைய காலத்திலே எமது மீசானுல் ஹசனாத்தை பாரமாக்கிக் கொள்வதற்கு அல்லாஹ் மற்றொரு அமலை தந்திருக்கிறார். அதான் அல் இன்ஃபாக் ஃபி சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்தல், அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்தல். எல்லா காலமும் செய்யக்கூடிய அமல், செய்ய வேண்டிய அமல், ரமலானுடைய காலத்தில் ஒரு சுன்னத்தான காரியத்தை செய்தால் ஃபர்துடைய நன்மை கிடைக்கும், ஒரு ஃபர்தான காரியம் செய்தால் 70 ஃபர்துகள் செய்த நன்மை கிடைக்கும். அந்த வகையில் ரமலானுடைய காலத்தில் நாம் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுப்பதானது, செலவு செய்வதானது 70 மடங்கு நன்மை நமக்கு பெற்றுத்தரும். ரமலானுடைய காலத்தை அல்லாஹ் அந்த வகையில் தான் அமைத்திருக்கிறான். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வதன் நாஸ் வ அஜ்வது மா யகூனு ஃபீ ரமலான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போல வாரி வாரி வழங்குகின்ற மற்றொரு மனிதர் இருக்கவில்லை. மனிதர்களிலேயே அதிகம் கொடை கொடுப்பவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். குறிப்பாக ரமலானுடைய காலத்தில் தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக வாரி வாரி வழங்குவார்கள் என்று சஹாபாக்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொல்கிறார்கள். கர்ரீஹில் முர்சலா, வேகமாக வீசுகின்ற காற்றை விட சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக வழங்குவார்கள். ரமலானுடைய காலம் என்பது ஈகையுடைய காலம், கொடையுடைய காலம், அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கிற காலம். நீங்க இந்த சந்தர்ப்பத்தில் யோசிக்கலாம், எல்லாருக்கும் கொடுக்கலுமா? வசதி இருந்தா கொடுக்கலாம், காசு பணம் இருந்தா கொடுக்கலாம். பெரும்பாலானவர்களுக்கு அந்த சந்தர்ப்பம் இல்லையே, எங்களை எல்லாம் பார்த்து கொடுக்க சொல்கிறாரேன்னு நீங்க யோசிக்கலாம். மதிப்புக்குரிய பெரியோர்களே, அன்புக்குரிய சகோதர்களே, அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவிலே வெற்றியாளர்களுடைய ஐந்து பண்புகளை சொல்கிறான். ஐந்து பண்புகள். முதலாவது பண்பு அல்லதீன யுஃமினூன பில் கைப், மறைவான அம்சங்களை அவர்கள் ஈமான் கொள்வார்கள், ஈமான். இரண்டாவது பண்பு வயுக்கைமுன சலா, தொழுகையை நிலைநாட்டுவார்கள். மூன்றாவது பண்பு என்ன? ஒமிம்மா ரசக்கனாகும் யுன்ஃபிகூன், நாங்கள் அவர்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள். ஈமான், தொழுகை, மூன்றாவது அல் இன்ஃபாக் ஃபீ ஸபீலில்லாஹ், நாங்கள் அவர்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள். அல்லாஹ் காசை மாத்திரம் செலவு செய்ய சொல்லல, நாங்கள் அவர்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து செலவு செய்வார்கள். அது காசாக இருக்கலாம், பணமா இருக்கலாம், அறிவா இருக்கலாம், ஆற்றலா இருக்கலாம், திறமையா இருக்கலாம், மற்றொன்றா இருக்கலாம், இன்னொன்றா இருக்கலாம். அல்லாஹ் எல்லா மனிதருக்கும் ஏதாவது ஒன்றை கொடுத்திருக்கிறான், அடுத்தோடு பகிர்ந்து கொள்ள. உதாரணமா இந்த சந்தர்ப்பத்திலே நான் உங்களுக்கு தருகிற கொடை என்ன? நான் இப்போது அல்லாஹ் எனக்கு தந்ததை உங்களுக்கு மத்தியில் செலவு செய்து கொண்டிருக்கிறேன். அது என்ன? நாலேஜ். நான் பெற்ற அறிவை, அந்த அற்ப சொற்ப அறிவை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நாங்கள் கொடுத்தவற்றிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள். ஒரு டாக்டர் நோயாளிகளை ஒழுங்கா ட்ரீட் பண்றாரா? அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து அவர் செலவு செய்யறார். ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒழுங்கா டீச் பண்றாரா? அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து அவர் செலவு செய்யறார். எனவே எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் எனக்கு கொடுக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லலாம். காசாக இருந்தால் காசு, பணமா இருந்தா பணம், பொருளா இருந்தா பொருள், அறிவா இருந்தா அறிவு, ஆற்றலாக இருந்தால் ஆற்றல், திறமையாக இருந்தால் திறமை. கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். கொடுப்பது இந்த மார்க்கத்துடைய அடிப்படையான விஷயம். ஒன்றுக்கும் வழி இல்லையா? தபஸ்ஸுமுக்க ஃபீ வஜி அகைக சதக்கா, உன் சகோதரனை பார்த்து அவன் கல்பு குளிர சிரிப்பது கூட தர்மம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிரிப்பது நல்ல வார்த்தை, கலிமத்து தய்யிபத்து சதக்கா, நல்ல வார்த்தை பேசுவது கூட தர்மம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் சேரிட்டி தான். அது கண்டிப்பா காசா பணமா இருக்கின்ற தேவையில்லை, எல்லாமே சேரிட்டி, எல்லாமே சதக்கா, எல்லாமே தர்மம். இந்த மார்க்கத்துடைய ஒரு சிறப்பு பண்புதான் தியாகம், ஈகை, கொடுத்தல், 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 இருப்பதை அடுத்தவளோடு பகிர்ந்து கொள்ளல். இந்த ரமலான் காலம் அந்த உணர்வை நமக்கு தருகின்ற காலம். மதிப்புக்குரிய சகோர்களே, பெரியோர்களே, மார்க்கம் என்றால் தியாகம்தான். அல்லாஹ் நமக்கு தந்தவற்றை அடுத்தவர்களுக்கு கொடுக்கிற தியாகம்தான் மார்க்கம். நோன்பு ஒரு தியாகம். இந்த இடத்திலே காலத்தை நேரத்தை செலவழித்து நாம் கூடியிருப்பது ஒரு தியாகம். அல்லாஹ் நமக்கு தந்த அறிவை கொடுப்பது தியாகம், காசை கொடுப்பது தியாகம், எதை கொடுத்தாலும் அது தியாகம். மார்க்கம் என்றாலே தியாகம் தான். எந்த அளவு தியாகம் செய்கிறோமோ அந்த அளவுக்குத்தான் நமது மீசான் ஹசனாத் பாரமாக மாறும். அதை பொறுத்துத்தான் வறுமையிலே நிலையான அந்த சொர்க்கம் எனக்கும் உங்களுக்கும் நசீபாகும். அந்த வகையில் கொடுக்கின்ற இந்த மனோநிலையை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு தந்தவற்றை கொடுப்போம். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யாத்திய அஹதகுமுல் மௌத் ஃபயகூல் ரப்பி லௌலா அக்ரத்தனி இலா அஜலின் கரீப் ஃஅஸ்ஸத்தக் வஅகும் மினஸ் ஸாலிஹீன். ஈமான் கொண்டவர்களே, மௌத் வருவதற்கு முன்னால் நாங்கள் உங்களுக்கு தந்து இருப்பவற்றிலிருந்து செலவு செய்யுங்கள். மௌத்து வந்து விட்டால் அந்த சக்கராத்துடைய வேலையிலே, யா அல்லாஹ் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடு, நேரம் காலம் தா, தவணை கொடு, நான் தர்மங்கள் செய்து சாலிஹான அடியானாக மீண்டும் வருகிறேன் என்று மனிதன் சொல்லுவான். அந்த காலம் வருவதற்கு முன்னால் நாங்கள் தந்திருப்பவற்றை கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். எனவே அந்த வகையில் ஒரு டீச்சர் தன்னிடம் இருக்கிற கல்வியை, ஒரு பணக்காரன் தன்னுடைய செல்வத்தை, ஒரு அறிவாளி தன்னிடமிருக்கிற நாலேஜை, ஒவ்வொருவரும் தன்னிடமிருக்கிற ஆற்றலை, திறமையை, அறிவை அடுத்த மனிதர்களோடு பகிர்ந்து கொள்வது தான் உண்மையான மார்க்கம். தியாகம் தான் உண்மையான மார்க்கம், செலவழித்தல் தான் உண்மையான மார்க்கம் என்ற செய்தியை ரமலான் குறிப்பாக சிறப்பாக நமக்கு சொல்கிறது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, இளைஞர்களே, இந்த உலக வாழ்க்கையில், இந்த குறுகிய கால வாழ்க்கையில் எனக்கும் உங்களுக்கு முன்னால் இருக்கிற ஒரு முக்கியமான பணிதான் லீவிங் எ லெகசி. இந்த உலகத்தில் ஒரு லெகசியை விட்டுட்டு போகணும், அடையாளத்தை விட்டுட்டு போகணும், தடம் பதித்து விட்டு செல்ல வேண்டும். ஒரு லெகசியை விட்டுட்டு போகணும். இன்னார் இன்ன இன்ன பணிகளை செய்துவிட்டு போறார், அடையாளங்களை விட்டுட்டு போறார், தடயங்களை விட்டுட்டு போறார், தாக்கங்களை விட்டுட்டு போறார். அதுலதான் நமது வாழ்க்கையுடைய வெற்றி இருக்கு. இந்த ஒரு கிழமை, இந்த லாஸ்ட் ஃபியூ டேஸ், இந்த உலகத்தில் இந்த பேசு பொருள் என்ன, டாக் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லேன். ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு இளைஞர், 36 வயசு நினைக்கிறேன், பேரு அலி பெனட். ஆஸ்திரேலியாவிலே பிறந்து வளர்ந்து வியாபாரம் செய்து வியாபாரத்தில் முன்னேறி ஒரு பெரிய பிசினஸ்மேனா மாறி பல கோடிகளை சம்பாதித்து அந்த கோடிகளை வச்சு வாழ்க்கையை, இந்த உலக வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக ஆடம்பரமான வீட்டை கட்டி, சொகுசான வாகனங்களை வாங்கி, பல மில்லியன் பெறுமதியான கடிகாரங்களை வாங்கி, பல லட்சம் பெறுமதியான பாதணிகளை வாங்கி, இப்படிப்பட்ட ஆடம்பர பொருட்களை எல்லாம் வாங்கி இந்த வாழ்க்கையை மேக்சிமம் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு இளைஞன் எல்லோரையும் போல வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த நேரம் எல்லாம் இவர் பிரபலமான ஒரு ஆள் அல்ல, கோடிகளை திரட்டினார், ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். 2015 3 வருஷங்களுக்கு முன்னால வாயில ஒரு புண் பரிசோதிக்க போறார். வைத்தியர் சொல்றார், உங்களுக்கு கேன்சர் வந்திருக்குது, அதுவும் மோசமான ஸ்டேஜ், 7 மாசத்துல நீங்க உயிரிழக்க வேண்டி வரும். அல்லாஹு தாலா அந்த இளைஞனுக்கு, அந்த அலி பெனட்டுக்கு கொடுத்த மாபெரும் அருள் என்னண்டா, அவர் உடனடியாக ஒரு நிலைப்பாட்டுக்கு வராரு, அல்லாஹ் இந்த கேன்சரை எனக்கு அருளாக தந்தான், 7 மாசம் இருக்குது, இந்த 7 மாசம் அல்லாஹ் எனக்கு தந்த அருமையான சந்தர்ப்பம், நான் இப்ப மேக்சிமம் என்ன மாற்றிக்கொள்ள வேணும். அந்த வகையில என்ன செய்யறாரு தெரியுமா, அவருடைய சொத்து சுகம், அவர்கிட்ட இருந்த ஆடம்பரமான வாகனங்கள், பொருட்கள், பல மில்லியன் ரூபாய் பொறுமதியான அவர் பயன்படுத்திய பண்டங்கள் அனைத்தையும் விற்று பெருந்தொகை காசை திரட்டிக்கொண்டு பொதுப்பணியில் இறங்குறார். ஆப்பிரிக்காவுக்கு போறார். ஆப்பிரிக்கால ரொம்ப வறுமையான ஒரு நாடு டோகோ என்ற நாடு, அந்த நாட்டுக்கு போறார். அந்த நாட்டுக்கு போய் அங்க இருக்கிற ஏழைகளை, அனாதைகளை, விதவைகளை எல்லாரையும் அனுசரிக்கிறார். மஸ்ஜித் ஒன்றை கட்டுறார், ஸ்கூல் ஒன்றை கட்டுறார், மதரசா ஒன்றை கட்டுறார், மற்றொன்றை நிர்மாணிக்கிறார். பிறகு முஸ்லிம்ஸ் அரவுண்ட் த வேர்ல்ட் என்று சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கிறார். இது எல்லாத்தையும் அவசர அவசரமா செய்யறார், இரவு பகலா ஓடுறார், பலரையும் இணைச்சுக் கொள்றார். 7 மாதத்தில் வபாத் ஆகுவார் என்று சொல்லப்பட்ட போதிலும் அவர் மாஷா அல்லாஹ் மேலதிகமா 3 வருடங்கள் வாழ்ந்தார். ஆனால் இந்த 3 வருஷமும் அவர் சும்மா படுக்கல இருக்கல, இரவு பகலாக சொர்க்கத்தில் தனக்கென்று ஒரு இடத்தை பெற்றுக் கொள்வதற்கு அல்லாஹ் தந்திருக்கிற அருமையான சந்தர்ப்பம் இது என்று உழைக்கிறார், உழைக்கிறார், நிறைய பேத கண்ணீரை துடைக்கிறார். அனாதைகளுடைய, விதவைகளுடைய, ஏழைகளுடைய, அபலைகளுடைய கண்ணீரை துடைக்கிறார். மிகப்பெரிய ஒரு ஃபண்டை, ஒரு நிதியத்தை திரட்டுறார், மற்றும் பலர் அதில் இணைந்து கொள்கிறார்கள். ஃபைனலாக வஃபாத் ஆவதற்கு முன்னால் பலர் பார்த்திருப்பீர்கள், நான் வஃபாத் ஆன பிறகு உலகத்துக்கு, சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு நசியஹா, அட்வைஸ் என்ற வகையில் ரொம்ப கஷ்டப்பட்டு சில வசனங்களை பேசிவிட்டு 29ஆம் தேதி 3-4 நாட்களுக்கு முன்னால் வஃபாத் ஆகிறார். அவர் கடைசியாக வஃபாத் ஆவதற்கு முன்னால் எல்லோரையும் விழித்து சொன்ன விஷயம், அல்லாஹு தாலா எனக்கு இந்த கேன்சரை ஒரு கிஃப்டாக தந்தான், என்னை மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பமாக தந்தான், அந்த நிலையான சொர்க்கத்தில் எனக்கு ஒரு இடத்தை பெற்றுக்கொள்றதுக்கான வாய்ப்பாக தந்தான். அல்ஹம்துலில்லாஹ், அதற்காக அல்லாஹ்வை நான் புகழ்றேன், நான் அவனை சந்திக்க போறேன். அதுல அதுல வசனமா சொல்றாரு, நான் மௌத்தாகித்தேன்டே சொல்றாரு, நான் மௌத்துக்கு பிறகுதான் ரிலீஸ் பண்ண சொல்றாரு, நான் மௌத்தாகித்தேன், நான் போயிட்டேன். உங்களுக்கு நான் சொல்ற அட்வைஸ், நீங்க ஒவ்வொருவரும் இந்த உலக வாழ்க்கையில உங்களுக்கென்று ஒரு புனிதமான கோல, ஒரு இலக்க, ஒரு பிளான, ஒரு ப்ரொஜெக்ட தெரிவு செய்து கொண்டு அதற்காக உழைப்பவர்களாக மாறுங்கள். மாஷா அல்லாஹ், இந்த உலக அவர் எவ்வளவு பெரிய ஒரு வெற்றியாளர் என்றால், அவருடைய லைஃப் எவ்வளவு பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃப் என்றால், ஒவ்வொருடைய சொல்வார்கள் சக்சஸ்ஃபுல் ஸ்டோரி என்று. இந்த அலி பெனட் என்ற அந்த 36 வயது இளைஞனுடைய மிகப்பெரிய வெற்றி என்னவென்றால், சுபஹானல்லாஹ், அவருக்காக துஆ செய்யற கோடான கோடி மனிதர்களை சம்பாதிச்சுட்டு போய்கிறார். அவர் ஒரு கோடீஸ்வரனாக இருந்த போது யாரும் அவருக்கு இல்ல, ஆனால் அவர் அடுத்த மனிதர்களுக்காக வாழ எப்போது நியத்து வச்சாரோ, அதன் விளைவு என்ன தெரியுமா, இந்த இலங்கையில இந்த புனிதமான இரவுல அந்த இளைஞனை பத்தி நான் பேசுறேன், நாங்க எல்லாரும் அவருக்காக துஆ செய்யறோம். எவ்வளவு பெரிய புத்திசாலி, எவ்வளவு பெரிய பாக்கியசாலி, அப்படி இந்த குறுகிய கால வாழ்க்கை எவ்வளவு வெற்றிகரமான வாழ்க்கை நினைச்சு பாருங்க. சகோர்களே, நான் உங்களோடு இந்த புனிதமான இரவுல பகிர்ந்து கொண்ட செய்தி அதுதான், எங்கட லைஃப் ஒரு மிஷனாக இருக்க வேண்டும், நோபல் மிஷனாக இருக்க வேண்டும். எங்கட ப்ரொஃபஷன் எதுவாகவும் இருக்கலாம், எங்கட தொழில் எதுவாகவும் இருக்கலாம், வருமானத்துக்கான வழி எதுவாகவும் இருக்கலாம், ஆனா எங்கட ஹோல் லைஃப் ஒரு மிஷனாக மாறினா நிச்சயமாக வானங்கள் பூமிகளை விட விசாலமான அந்த சொர்க்கத்திலே எனக்கு ஒரு இடத்தை இன்ஷா அல்லாஹ் உத்தரவாதப்படுத்திக் கொள்ளலாம். அப்துல் ரஹ்மான் சுமைத், குவைத் நாட்டில் வாழ்ந்த ஒரு கன்சல்டன்ட் டாக்டர், ஒரு மருத்துவ நிபுணர், பேர் அப்துல் ரஹ்மான் சுமைத். சில ஆண்டுகளுக்கு முன்னால் வஃபாத் ஆயிட்டார். உங்களுக்கு தெரியும், உலகத்தில் உள்ள பணக்கார செல்வந்த நாடுகள்ல ஒன்று குவைத். அந்த நாட்டிலே பிறந்து வளர்ந்த ஒரு மெடிக்கல் டாக்டர், அது ஒரு கன்சல்டன்ட், தன்னுடைய முழு வாழ்க்கையை கிட்டத்தட்ட 29 வருஷங்களை ஆப்பிரிக்காவில் தான் கழித்தார். ஆப்பிரிக்காலையும் ரொம்ப கஷ்டமான பிரதேசத்தில், மடகஸ்கார் முதலான பகுதியில் தான் அவருடைய முழு வாழ்க்கையும் கழிந்தது. என்ன செய்தார் தெரியுமா, அவருடைய முழு வாழ்க்கையை மிஷனா அமைத்துக் கொண்டார். பல நிறுவனங்களை, தொண்டூழிய நிறுவனங்களை நிறுவினார், சமூக சேவை அமைப்புகளை உருவாக்கினார். ஆப்பிரிக்காவிலே உங்களுக்கு தெரியும், மிகவும் கஷ்டமான மக்கள் வாழ்கிற அந்த பகுதியிலே 100 கணக்கான ஸ்கூல்ஸ்களை உருவாக்கினார், மதரசாக்களை உருவாக்கினார், மசிதிகளை நிறுவினார், ஹாஸ்பிட்டல்ஸ் நிறுவினார், டிஸ்பென்சரிஸ் நிறுவினார், 100 கணக்கான. எந்த அளவுக்கு என்றால், கிங் ஃபைசல் அவார்டு என்று சொல்லி, அதாவது இந்த உலகத்தில் நோபல் பிரைஸுக்கு அடுத்த நிலையில மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்ற ஒரு முஸ்லீம் உலகத்தோட அவார்டு ஒன்று இருக்கும், கிங் ஃபைசல் அவார்டு. அவர் செய்த இந்த சமூக பணிக்காக கிங் ஃபைசல் அவார்டு கொடுக்கப்பட்டது, பெருந்தொகை காசி. அதை கூட ஆப்பிரிக்காவில் வாழ்ற ஏழை சிறார்களுடைய கல்விக்காக அவர் தர்மம் செய்தார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர் தான் அப்துல் ரஹ்மான் சுமைத். குவைத் நாட்டுக்கு அவர் விஷயத்துக்காக மட்டும்தான் வருவார். சொந்த பூமிக்கு, செல்வம் கொழிக்கும் அந்த பூமிக்கு, குவைத் நாட்டில் பிறந்த அந்த மண்ணின் மைந்தன் ஆப்பிரிக்காவில் இருந்து வருவார் விஷயத்துக்காக மட்டும்தான். 23 வருஷம் இரவு பகலாக காடு மேடு எல்லாம் திரிந்தார். பல போது கொலை செய்யப்பட்ட கொலை அச்சுறுத்தலுக்கு முகம் கொடுத்தார். பயங்கரமான மிருகங்களால் தாக்கப்பட்ட நிலை வந்தது, பயங்கர பாம்புகள் தீண்டுகின்ற நிலை வந்தது. தப்பி 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 இறுதி வரைக்கும் தன்னுடைய பணியை செய்தார். சகோதரர்களே, அவர் விட்டு சென்ற மிகப்பெரிய லெகசி என்ன தெரியுமா, சில போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் நான் சொல்றத நம்புறதுக்கு, அவருடைய கரங்களில், அவருடைய கைகளில் 11 மில்லியன் ஆப்பிரிக்கன்ஸ் இஸ்லாத்தை தழுவி இருக்கிறார்கள். 11 மில்லியன், 1,10,00,000 பேர் டாக்டர் அப்துல் ரஹ்மான் சுமைத் ரஹிமஹுல்லாவுடைய கரங்களில் இந்த மிலேனியத்துடைய ஆரம்ப பகுதியில் இஸ்லாத்தை கழுவினார்கள் என்று சொன்னால், இப்பேற்பட்ட ஒரு வெற்றியாளர் இந்த மனிதர், இவ்வளவு பெரிய வெற்றியாளர் இந்த மனிதர் என்று செஞ்சு பாருங்க. இதுதான் வாழ்க்கை. இப்படித்தான் என்னுடைய வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும். அல்லாஹ் நமக்கு தந்ததை மேக்சிமம் கொடுக்க வேணும், எதுவாக இருந்தாலும் சரி. திரும்ப திரும்ப அதைத்தான் நான் சொல்ல முடியும், நாங்கள் கொடுத்தவற்றிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள், எதுவாக இருந்தாலும் சரி. இதுதான் உண்மையான வாழ்க்கை. எமது வாழ்க்கையை நாம் அனுபவிப்பதல்ல, அடுத்தவர் அனுபவிப்பதை பார்த்து சந்தோஷப்படுகிற அந்த நிலையை நாம் எமது வாழ்க்கையில் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் கேள்விப்பட்ட மற்றொரு மனிதன் தான் சஹாபாக்களை சொன்னா, தாபியங்கள் அத்துபாவ தாபியங்களை சொன்னா, அதெல்லாம் பழைய கதை. இப்போது நான் லிவிங் எக்ஸாம்பிள்ஸ் சொல்றேன். வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் அண்மையில் வாழ்ந்த மனிதர்கள், நாம் வாழ்ற காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள். சுலைமான் ராஜிஹி, ராஜிஹி மணி எக்ஸ்சேஞ்ச், ராஜிஹி பேங்க், வத்தனியா ஃபார்ம். உலகத்தில் பல சந்தர்ப்பங்களில் உலக கோடீஸ்வரர்கள் ஒருவராக மதிப்பீடு செய்யப்பட்டவர் அப்துல் ரஹ்மான் ராஜ். இப்போது ஹயாத்தோடு இருக்கிறார். வயது 96 இருக்கும் நான் நினைக்கிறேன். இப்போது ஹயாத்தோடு இருக்கிறார். அடிக்கடி அவர் ஒஃபாத்தாகி விட்டார் அந்த செய்தி வரும். இப்ப சில மாதங்களுக்கு முன்னாலும் அவர் ஒஃபாத்தாகி விட்டதா செய்தி வந்தது. ஆனால் இப்போதும் அவர் ஹயாத்தோடு இருக்கிறார். தவல்லாஹும் ரஹ்ம. இந்த அப்துல் ரஹ்மான், இந்த சுலைமான் ராஜஹி அவர்கள் மிகப்பெரிய சொத்தின் சொந்தக்காரர். உலக கோடீஸ்வரர் ஒருவராக பலமுறை தெரிவு செய்யப்பட்டவர். ஃபோபஸ் மேகசின் கேள்விப்பட்டிருப்பீர்கள். பிரபலமான உலக வர்த்தக சஞ்சிகை. அந்த ஃபோபஸ் மேகசினிலே பலபோது இவருடைய படம் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இவருடைய இன்டர்வியூ, இவருடைய நேர்காணல் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய சொத்தின் சொந்தக்காரர். ஆனால் இப்போது அப்துல் ரஹ்மான் சுலைமான் ராஜஹி அவர்கள் இப்போதும் ஹயாத்தோடு இருக்கிறார்கள். இப்போது அவருக்கென்று சொந்தமாக எதுவும் இல்லை. வாரிசுகளுக்குரியதை பகிர்ந்தளித்து விட்டு அவருடைய முழு சொத்தில் வன் தேடை ஒரு வக்குஃபாக, டிரஸ்டாக மாற்றியிருக்கிறார். அந்த டிரஸ்டிலே ஒரு டிரஸ்டியாக இருக்கிறார். அதற்கு ஒரு சம்பளம் அவருக்கு கிடைக்கிறது. அந்த சம்பளத்தை வைத்து வாழ்க்கை நடத்திக் கொண்டிருக்கிறார். தனக்கு இறுதி நேரத்தில் சக்கராத்துடைய வேலை வந்தால், கடைசி வருத்தம் வந்தால், எந்த காரணம் கொண்டும் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் தன்னை அட்மிட் பண்ணக்கூடாது, தன்னை அரசாங்க மருத்துவமனையில் தான் சேர்க்க வேண்டும் என்று வசிய சொல்லியிருக்கிறார். மிக எளிமையான வாழ்க்கை வாழ்றார். எந்த அளவுக்கு இந்த மனிதன் ஒரு லெகசியை விட்டுட்டு போயிருக்கிறான் சொன்னால், அல் கசீம் என்ற ஒரு ஊர் இருக்கு சவுதியில. அல் கசீம், இந்த அல் கசீம் என்ற ஊர்ல ஒரு ஈத்த மர தோட்டம் இருக்குது. ஒரு பெரிய ஈத்த மர தோட்டம். அதுல 2 லட்சம் ஈத்த மரங்கள் இருக்குது. கின்னஸ் புத்தகத்தில் உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஈத்த மர தோட்டம் என்று பதிவாயிருக்கு. இந்த ஈத்த மர தோட்டத்தின் உண்மையான சொந்தக்காரர் சுலைமான் ராஜஹி. ஆனால் அந்த ஈத்த மர தோட்டத்தை உருவாக்கிய, அந்த 2 லட்சம் ஈத்த மரங்களை கொண்டு அந்த தோட்டத்தை உருவாக்கிய சுலைமான் ராஜஹி அவர்கள் அந்த தோட்டத்தை வக்ஃப் செய்திருக்கிறார்கள். அந்த தோட்டத்திலிருந்து பறிக்கப்படுகிற ஈத்தம் பழங்களை வைத்துத்தான் ரமலான் காலத்தில் குறிப்பாக 2 ஹரங்களிலும், மக்காவிலும் மதீனாவிலும், நோன்பாளிகள் நோன்பு திறக்கிறார்கள். 100 கணக்கான நிறுவனங்களுக்கு அங்கு வருகிற ஈத்தப்பழம் பகிர்ந்தளிக்கப்படுகிறது, உலகளாவியில் வழங்கப்படுகிறது. எப்பேற்பட்ட மனிதர். மக்காவிலே பல ஹோட்டல்களை அமைத்து வக்ஃப் செய்திருக்கிறார். அவருடைய தாயின் பெயரால் மக்காவிலே மிகப்பெரிய ஒரு மஸ்ஜிதை, எல்லா வசதிகளோடும் கூடிய ஆடிட்டோரியம், கிளாஸ் ரூம்ஸ், லெக்சர் ஹால்ஸ் அனைத்தோடும் கூடிய மிகப்பெரிய ஒரு மஸ்ஜிதை அமைத்திருக்கிறார். பெரும்பாலானவர்கள் அந்த பள்ளிவாசலையும் ஜியாரத் செய்வார்கள். அந்த அளவுக்கு பெரிய ஒரு பள்ளிவாசல். வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர் மிக எளிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த மனிதனை நாங்கள் நினைவுபடுத்துகிறோம், உலகம் நினைவுபடுத்துகிறது. எப்பேற்பட்ட ஒரு லெகசிய இந்த உலகத்தில் விட்டுட்டு போறான்னு யோசிப்பாரு. அவருக்காக துவா செய்கிற எத்தனை 1000,000,000 மனிதர்களை உருவாக்கிட்டு போறான்னு சிந்திப்பாரு. எமது வாழ்க்கையுடைய வெற்றி இதில் தான் தங்கியிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் எல்லோருக்கும் தெரிஞ்சது. ஒரு மனிதன் இறந்து விட்டால் 3 விஷயங்கள் மௌத்துக்கு பிறகும் அவருக்கு பிரயோசனம் அளிக்கும். முதலாவது இல்ம் யுன்தஃபாவி, பிரயோசனமான அறிவு. ஒரு ஸ்கூல், ஒரு காலேஜ், ஒரு யூனிவர்சிட்டி, ஒரு மதரசா, ஒரு ஜாமியாவை உருவாக்கிட்டு போறார். அந்த நாலேஜ் இருக்கும் காலமெல்லாம் அவருக்கு நன்மை கிடைச்சு போன. ஒரு புக் எழுதுறார், ஒரு புத்தகத்தை எழுதுறார், ஒரு ஸ்பீச்சை ரெக்கார்ட் பண்ணிட்டு போறார், ஒரு சிடியாக, ஒரு விசிடியாக, ஒரு டிவிடியாக, இன்ற எழுத்துல அல்லது மற்றொரு வகையில இவருடைய நாலேஜ் உலகத்தில் தொடர்ந்து இருக்குது. இருக்கும் காலமெல்லாம் இவருக்கு நன்மை கிடைச்சு கொண்டே இருக்கு. பிரயோசனமான அறிவாக அது இருக்கிற போது, பயனுள்ள அறிவாக இருக்கிற போது, ஆக்கத்துக்கு பயனளிக்கும் அறிவாக இருக்கிற போது அவருக்கு தர்மம் நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்கு. 2வது சதகத்துன் ஜாரியா, நிலையான தர்மம். நிலையான தர்மத்தை செஞ்சுட்டு போறார். அது ஒரு ஸ்கூலா இருக்கலாம், மதரசாவா இருக்கலாம், மஸ்ஜிதா இருக்கலாம், மற்றொன்றா இருக்கலாம், இன்னொன்றா இருக்கலாம், ஹாஸ்பிட்டலா இருக்கலாம், டிஸ்பென்சரியா இருக்கலாம், செஞ்சுட்டு போறார். அது இருக்கும் காலமெல்லாம் நன்மை கிடைச்சு கொண்டிருக்கும். தனக்காக துவா செய்த சாலிஹான பிள்ளை, அந்த பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்கும் காலமெல்லாம் துவா செய்தாலும் செய்யாவிட்டால் நன்மை கிடைச்சு கொண்டிருக்கும். துவா செய்தால் நிறைய நன்மை கிடைக்கும். பலர் நினைக்கிறாங்க சாலிஹான பிள்ளைண்டா தான் பெற்று வளர்த்த பிள்ளை மட்டும் என்று சொல்லி. நான்டா இந்த ஹதீஸ் அப்படி நான் பார்க்கல. நான் அடிப்படையில் ஒரு டீச்சர், 36 வருஷமாக நான் டீச்சராக இருக்கிறேன்.
டீச்சிங் தான் என்னுடைய ப்ரொஃபஷன், என் மிஷன் எல்லாம் டீச்சிங் தான். நான் இந்த ஹதீஸ் எப்படி பார்க்கிறேன்னு சொன்னால், ஏண்ட பிள்ளைகள் மாத்திரமல்ல, என்னோட படித்த எல்லா பிள்ளைகளும் ஏண்ட பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக. இந்த எனக்கு முன்னாலே ஒரு பிள்ளை இருக்கிறார், இப்போ தான் பார்க்குறேன், 7 வருஷம் என்கிட்ட படித்த பிள்ளை, போன வருஷம் தான் பாஸ் அவுட் ஆனார். பாரக்கல்லாஹி. இந்த பிள்ளைகள் சாலிஹான பிள்ளைகளாக இருக்கும் காலம் எல்லாம், நல்ல பணிகள் செய்யும் காலம் எல்லாம் நன்மை கடிச்சு கொண்டே இருக்கும். சவர்களே, இவர் தான் புத்திசாலியான மனுஷன். வாழ்க்கையை விரும்பினா கன்சியூமிங் நுகர்ந்து முடிக்கலாம், விரும்பினா இன்வெஸ்டிங் முதலீடு செய்யலாம். யாரு வாழ்க்கையை நுகர்ந்து முடித்தாரோ நஷ்டவாளி, வாழ்க்கை யாரு முதலீடு செய்தாரோ மாஷா அல்லாஹ் அவர் வெற்றி பெற்ற சூரத்துல் அசத் அதுதான் சொல்லுங்க. யாரு வாழ்க்கையை சும்மா நுகர்ந்து முடிச்சாரோ அவர் நஷ்டவாளி, யாரு வாழ்க்கையை இன்வெஸ்ட் பண்ணாரோ முதலீடு செய்தாரோ அவர் மிகப்பெரிய லாபகரமான மனிதன் என்ற கருத்தை சூரத்துல் அசத் சொல்கிறது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள், லவ் தத்தபர் அன்னாஸ் ஹாதி சூரா லகஃபத்ஹும், மனிதர்கள் சூரத்துல் அஸ்ர மாத்திரம் பார்த்தா படிச்சா போதும், அதுவே அவங்களுக்கு போதுமாக இருக்கும் வழிகாட்டுறதுக்கு. அந்த அளவுக்கு சின்ன ஒரு சூறாவாக இருந்தாலும் வாழ்க்கையுடைய தத்துவத்தை அப்படியே எடுத்து சொல்கிற சூறா. அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற நாட்களை மணி நேரங்களை மேக்சிமம் யூட்டிலைஸ் பண்ணணும். ஒன்று இருக்குது என்ஜாய்மெண்ட் சொல்வார்கள், என்ஜாய் த மோமெண்ட், ஒவ்வொரு கணப்பொழுதையும் அனுபவி, ராஜா அனுபவி. இது இஸ்லாத்துடைய நிலைப்பாடு, ஒரு மூமினுடைய நிலைப்பாடு அல்ல. அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற ஒவ்வொரு கணப்பொழுதையும் நாம் யூட்டிலைஸ் பண்ணணும், ரொம்ப வைஸ்லி புத்திசாலித்தனமா யூட்டிலைஸ் பண்ணணும். அதுக்கு என்ன வழி? நமது இந்த நாட்கள் அல்லாஹ் தந்திருக்கிற மணி நேரங்களை இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்ணா நல்ல பணிகள்ல காலத்தை நேரத்தை செலவு செய்யணும். அல் இன்ஃபாக் ஃபி ஸபீலில்லாஹ். ரமலான் காலம் இந்த உணர்வை தான் நமக்கு தருகிறது. இந்த காலத்துல நாங்க செய்யற நன்மைகளுக்கு, நன்மையான காரியங்களுக்கு அல்லாஹு தஆலா பல மடங்கு நன்மையை தருவான். குறிப்பாக அல்லாஹ்வோட பாதையில நாங்க கொடுக்கிற நேரம், நான் சொன்ன பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், அறிவாக இருக்கலாம், மற்றொன்றாக இருக்கலாம், கொடுக்கிற நேரம் பல மடங்கு நன்மைகளை நாம் நிறைவாக பெற்றுக் கொள்ளலாம். அதன் விளைவு எமது மீசானுல் ஹசனாத் கனமானதாக பாரமானதாக மாறும். அதன் விளைவு அம்மாமன் ஃபக்குலத் மவாஸீனுஹு ஃபஹுவ ஃபீ ஐஷத்தி ராதியா, சுவன வாழ்க்கையை பெற்றுக் கொள்ள முடியும். மார்க்கம் என்றால் தியாகம், மார்க்கம் என்றால் அர்ப்பணம். அதுக்கு மற்றொரு உதாரணம் தான், நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கிற இந்த இரவு பத்ர் போராட்டம் நடந்த இரவு, தியாகத்துடைய தெளிவான அடையாளம் தான் பத்ர். யௌமுல் ஃபுர்கான், சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் இடையில, ஹக்குக்கும் பாத்திலுக்கும் இடையில, ஷைத்தானுடைய கட்சிக்கும் அல்லாஹ்வுடைய கட்சிக்கும் இடையில நடந்த போராட்டம். குர்ஆன்ல அல்லாஹு தஆலா ரெண்டே ரெண்டு போராட்டங்களை தான் பேர் சொல்லி குறிப்பிட்டிருக்கிறான். ஒன்று ஹுனைன், அடுத்தது பத்ர். வலக்கது நசரக்கும் அல்லாஹ் பி பத்ரின் வ அன்தும் அதில்லா, நீங்கள் ரொம்ப படையினமாக இருந்த வேளையிலே அல்லாஹ் பத்ர் களத்தில் உங்களுக்கு உதவி செய்தான் என்று குர்ஆன் சொல்கிறது. அந்த பத்ருடைய இரவில் தான் நாம் இருக்கிறோம். ரமலான் காலம் என்பது பலருடைய பார்வையில் முஸ்லிம்கள் தூங்குற காலம், சோம்பி இருக்கிற காலம், சோரோடு இருக்கிற காலம், எந்த வகையான புரொடக்டிவிட்டியும் இந்த காலத்தில் முஸ்லீம் உலகத்தில் நடக்காது என்ற ஒரு பார்வை இருக்குது. ஏன்னா நாம் அப்படித்தான் செஞ்சு கொண்டிருக்கிறோம். ரமலானுடைய காலம் அப்படிப்பட்ட காலம் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முக்கியமான பணிகள் ரமலானுடைய காலத்தில் தான் முன்னெடுக்கப்பட்டன. மக்கா வெற்றி ரமலானுடைய காலத்தில் தான் நடந்தது. பத்ர் யுத்தம் ரமலானுடைய காலத்தில் தான் நடந்தது. சிலுவை போராளிகளுக்கு எதிரான சலாஹுதீன் அய்யூபியுடைய மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றிய அந்த இறுதி போராட்டம் ரமலானுடைய காலத்தில் தான் நடைபெற்றது. ரமலானுடைய காலத்தில் தான் கைப்பற்றப்பட்டது. ரமலானுடைய காலத்தில் தான் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த எல்லா போராட்டங்களும் நடைபெற்றன. அப்படிப்பட்ட காலம் தான் ரமலானுடைய காலம். சோம்பி இருக்கிற காலம் அல்ல, சும்மா இருக்கிற காலம் அல்ல, தூங்கிக் கொண்டிருக்கிற காலம் அல்ல. இந்த செய்தியையும் பத்ர் நமக்கு சொல்கிறது. பத்ர் எனக்கு உங்களுக்கு சொல்கிற நிறைய செய்திகள் உண்டு. பத்ர் காலம் என்பது சகோதரர்களே, பெரியோர்களே, அது வரலாற்றில் நடந்த ஒரு நிகழ்வு அல்ல. எல்லா காலங்களிலும் முஸ்லிம் உம்மத் பத்ரை சந்தித்து வந்திருக்கிறது. ஹக்குக்கும் பாத்திலுக்கும் மேலான இந்த போராட்டம், உண்மைக்கும் பொய்யுக்கும் மேலான இந்த போராட்டம், சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் மேலான இந்த போராட்டம் இருக்கிறதே, இது கியாமத் வரை இருக்கும். பல வடிவங்களில் பல உருவங்களில் இருக்கும். இந்த உண்மையை பத்ர் சொல்கிறது. மனித வரலாறு நெடுகிலும் எத்தனையோ பத்ர்களை பார்க்கிறோம். மூசா அலி இஸ்லாம் ஞாபகத்துக்கு வர்றது யாரு? ஃபிரௌன், போராட்டம். இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஞாபகத்துக்கு வர யாரு? நம்ரூத், போராட்டம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஞாபகத்துக்கு வர யாரு? அபூ சுஃபியானும் அபூ ஜஹலும் உத்பாவும் ஷைபாவும், போராட்டம். போராட்டம் இல்லாத
சத்தியத்துக்கு எதிரான நிகழ்ச்சி நிரல் இல்லாத ஒரு காலத்தை நாம் காண முடியாது. பல வடிவங்கள் இந்த போராட்டம் நடக்கும். இன்றும் இந்த 21 நூற்றாண்டுல இஸ்லாமிய உலகம், முஸ்லிம் சமூகம், முஸ்லிம் உம்மா, சத்தியத்தின் அணி பல சவால்களுக்கு முகம் கொடுத்திருக்கு, பல அச்சுறுத்தலுக்கு முகம் கொடுத்திருக்கு. இன்று இஸ்லாமோபியா என்ற பெயரில் அது ஒரு இண்டஸ்ட்ரியாவே மாறி இருக்கு. இஸ்லாமோபியா இண்டஸ்ட்ரி, அது ஒரு தனியான ஒரு துறையாக மாறி இருக்கு. இஸ்லாத்துக்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு வகை பீதியை, அச்சத்தை, வெறுப்பை விதைக்கிற வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருது. அதன் வெளிப்பாடுகளை பல உருவங்களை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுவும் ஒரு வகையான போராட்டம் தான், ஒரு வகையான பதில்களம் தான். கத்தி இல்லாத, ரத்தம் இல்லாத யுத்தமாக கூட அது வரும். கத்தியாகவும் வரும், ரத்தமாகவும் வரும், ரெண்டும் இல்லாத யுத்தமாகவும் வரும். இவற்றுக்கெல்லாம் முகம் கொடுக்கிற கடப்பாடு மூமின்களுக்கு இருக்கிறது. அப்ப பத்ர் நமக்கு சொல்கிற செய்தி என்னவென்றால், சத்தியத்துக்கும் அசத்துக்கும் இடையிலான இந்த போராட்டம் தொடர்ந்த வண்ணம் இருக்கும். இதில் நானும் நீங்களும் சத்தியத்தின் பக்கம் இருக்க வேண்டும். ஹக்கின் பக்கம் இருந்தால் நிச்சயமாக இறுதி வெற்றி சத்தியத்துக்கு தான். ஆனா சில நேரம், குறிப்பாக இந்த காலத்தில் இருக்கிற இளைஞர்கள் யோசிக்கிற ஒரு விஷயம், இது முழு உலகத்திலேயே முஸ்லீம்களுக்கு பிரச்சனை, எல்லாரும் அடி வாங்குறாங்க. ஈராக்ல பிரச்சனை, சிரியால பிரச்சனை, பலஸ்தீனத்தில் பிரச்சனை, யமன்ல பிரச்சனை, நமது நாட்டிலே நாம பல பிரச்சனைக்கு முகம் கொடுக்கிறோம். எங்கே வெற்றியை காண முடியல, எங்க அல்லாஹ்வுடைய உதவியை காணலையே, ஏன் அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு இன்னும் வரல என்ற கேள்வியை எல்லாரும் எழுப்புறாங்க. சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கு உதவுவதாக குர்ஆன்ல எங்கேயும் சொல்லல, முஸ்லிம்களுக்கு உதவுவதாக சொல்லவில்லை, மூமின்களுக்கு உதவுவதாகத்தான் சொல்றாங்க. மூமின்களுக்கு உதவி செய்வது எம் மீது கடமை என்று சொல்றான். மூமின்களை நாம் காப்பாற்றுவோம் அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் பலவீனம் அடைய வேண்டாம், நீங்கள் மூமின்களாக இருந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். உள்ள பிரச்சனை, முஸ்லீம்கள் மூமின்கள் என்ற தரத்துக்கு வரல. நானும் நீங்களும் மூமின் என்ற இடத்துக்கு வருவோம் என்று இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி வரும். எப்படி பதில்ல அல்லாஹ் மலக்குகளை இறக்கி உதவி செய்தானோ நிச்சயமாக இப்போதும் உதவுவான். பதில்ல மலக்குகளை இறக்கிய ரப்பு இன்றும் இருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கடலை பிளந்து உதவி செய்த ரப்பு இன்றும் இருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறியப்பட்ட போது, யானாரு கூனி பர்தன் வ சலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பே இப்ராஹிமை தீண்டாதே, நீ சாந்தியான குளிராக மாறிவிடு என்று சொன்ன ரப்பு இன்றும் இருக்கிறான். ஆனா அந்த ரப்பு நமக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்றிருந்தால் நிபந்தனைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். முஸ்லிம்களாக இருக்கிற நானும் நீங்கள் மூமின்கள் என்ற அந்த அந்தஸ்துக்கு, தரஜாவுக்கு உயர வேண்டும். எமது ஈமானை சிந்தித்து பார்ப்போம், அமல்களை சிந்தித்து பார்ப்போம், அஹ்லாக்களை சிந்தித்து பார்ப்போம். நிறைய விஷயங்களை நாம் சுய விசாரணை செய்யற காலம் ரமலான் காலம், செல்ஃப் இன்குயரி, நானும் நீங்களும் இருந்து சுய விசாரணை செய்யவன். இஸ்லாத்துக்கு உண்மையிலே நல்ல சாட்சி சொல்லக்கூடியவன் நாம் இருக்கிறோமா? இன்று நான் இஃப்தாருடைய ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன். நமது ஆல் பாய்ஸ் உடைய ஒரு நிகழ்ச்சி மாவனிலே நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியில் நானும் மற்றொரு நதுமியா கிராஜுவேட்டும் கலந்து கொண்டோம். அவர் சிங்கள சமூகத்தில் பணியாற்றக்கூடியவர், மாஷாலா பெரிய அளவில் அவர் நாடலாக இருக்கிறதில்ல, ரொம்ப யங்கால் நிறைய வேலை செய்கிறார். சிங்களத்தில் தான் இன்று நேற்று இரவு நிகழ்ச்சியிலும் அவர் பேசினார். அவர் சொல்கிறார், பல நிகழ்வுகளை சொன்னார், ஒரு நிகழ்ச்சியை சொன்னார். மன்னாரில் ஒரு சர்வாகமிக்க ஹமுவ பல் சமயம் ஒரு சந்திப்பு. இவர் மாத்தரையில் இருந்து மன்னாருக்கு நேர காலத்தோடு போய் சேர்ந்துட்டாங்க. பிறகு பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த பிக்குகளும் நேரத்தோடு வந்து சேர்ந்து விட்டார்கள். பிறகு மன்னாருடைய ஆயர், கிறிஸ்தவ ஆயரும் வந்து சேர்ந்துட்டார். ஏனைய கிறிஸ்தவ பாதிரிமார் வந்து சேர்ந்துட்டாங்க, பிக்குகளும் வந்து சேர்ந்துட்டாங்க, எல்லாரும் வந்து சேர்ந்துட்டாங்க. ஆக கடைசியா லேட்டாகி வந்தாங்களாம் எங்கட அக்கள், எங்கட அக்கள்னு சொன்னா எங்கட சமய தலைவர்கள். ஒரு பக்கம் இருந்தாராம் பௌத்த பிக்கு, அடுத்த பக்கம் இருந்திருக்கிறார் அந்த ஜோசப் ஆயர். அப்ப இவர்கிட்ட அவர் சொன்னாராம், உங்கடாக்கள் எப்பயுமே லேட் இல்லையாண்டு சிங்களத்தில். பக்கத்தில் ஆயர் சொன்னாராம், முஸ்லீம்கள் எதுக்கும் தாமதமாக தானே வருவாங்க அப்படின்னு.
இப்ப இவருக்கு ரொம்ப தர்ம சங்கடமா நிலை. இவர் சொன்னாராம், முஸ்லீம்கள் தான் நேரத்துக்கு காலத்துக்கு வேலை செய்ய வேண்டிய ஆக்கள். என்னடா ஒரு நாளைக்கு 5 நேரம் சரியா டைமுக்கு தொடுறாக்க, சஹர் நேரத்துல செகண்ட கூட பார்த்து சாப்பிடுறாக்க, செகண்ட்ஸ கூட பார்த்து சாப்பிடுறாங்க. அப்படித்தானே வாங்க சொல்றதுக்கு 3 செகண்டுக்கு தண்ணியை குடிப்பாங்க கடைசி நேரத்தில். அந்த அளவுக்கு இந்த டைம் கீப்பிங், டைம் மேனேஜ்மெண்ட், இந்த பங்க்சுவாலிட்டி இயல்பாக முஸ்லீம் கிட்ட இருக்க வேணும். ஆனா இல்லாம இருக்குது என்று இவர் கவலைப்பட்டாராம். நான் என்ன சொல்லுவார் என்றால், முஸ்லீம்களா இருக்கிறோம், மூமின்களுடைய தன்மைகள் எங்கள்கிட்ட இல்ல, அதன் விளைவுகளைத்தான் நாங்கள் அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். சில போது வழிபாட்டில் இருக்கிற அந்த ஈடுபாடு பண்பாட்டில் இல்லை, நடத்தைகளை நியாயமான கோளாறு இருக்குது, அடுத்தவர்கள் வெறுக்கக்கூடிய வகையில் எமது செயற்பாடுகள் அமைந்திருக்கின்றன என்பது கவலையான விஷயம். அடுத்த தலைமுறைக்கு தான் நாங்கள் ஸ்பெஷலா அடுத்த ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு நியாயமாக வழிகாட்ட வேண்டிய நிலையில் இருக்கிறோம். எமது எம்பிஏல குழப்பம் இருக்குது. எங்கட எம்பிஏண்டா மைண்ட் செட், எங்கட ஆட்டிடியூட், எங்கட பிஹேவியர். மற்ற எம்பிஏ நான் அந்த மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லல, எங்கட மைண்ட் செட்ல ஒரு பிரச்சனை இருக்குது, எங்கட ஆட்டிடியூட்ல ப்ராப்ளம் இருக்குது, எங்கட பிஹேவியர்ல பிரச்சனை இருக்குது. எப்படி அல்லாஹ்வோட உதவியை நாங்கள் எதிர்பார்க்கறது? அல்லாஹ்வுடைய உதவி வர வேணும் என்று சொன்னால் நியாயமான சேஞ்சஸ் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் வர வேணும். இந்த நாட்டில் வாழ்ற முஸ்லீம் சமூகத்தை அடுத்தவர்கள் ஒரு பரக்கத்தான சமூகமா பார்க்கணும். உங்களுக்கு தெரியும், குரைஷி காபிர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்தார்கள், முஸ்லீம்களை வெறுத்தார்கள், துரத்தினார்கள். அந்த கட்டத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு போக தீர்மானிக்கிறாங்க. இதை பார்த்த குரைஷியர் ஓடி வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பிடிச்சி சொன்னாங்க, நீங்க போக வேணும், நீங்க போனா இந்த பூமியில யாரு வாழ்றது? அபூபக்கரே, நீங்க போனா இந்த பூமியில யாரு வாழ்றது? நீங்க போக கூடாது, உங்களை பாதுகாக்கிற பொறுப்பு எமக்குரியது, நீங்க எங்களுக்கு வேணும் என்று அந்த மக்கள் சொன்னாங்க. அத்தகைய அபூபக்கர்களை நாங்கள் உருவாக்கும். நான் அடிக்கடி சொல்ற ஒரு கருத்து இருக்குது, இந்த நாட்டிலே 1000 வருஷங்களுக்கு மேலாக நாங்கள் வாழ்றோம். நாங்க பல லட்சம் அபூபக்கர்களை, ஹதீஜாக்கள், அஸ்மாக்களை உருவாக்கி இருக்கோம். குறைந்தபட்சம் 1000 அபூ தாலிபுகளை உருவாக்கி இருக்கோம். ஆனா நாங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம் தெரியுமா? அபூ தாலிபுகளை கூட அபூஜஹல்களா மாற்றி கொண்டிருக்கிறோம். நாளாந்தம் எங்கட பிழையான மோசமான செயற்பாடுகளால் அபூஜஹல்களை தான் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக ஒரு பெரிய டிராஸ்டிக் சேஞ்ச் எங்களை வரவேண்டிய தேவை இருக்கு. இந்த மேலோட்டமான பயான் எல்லாம் சரி வராது. ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் வரவேண்டிக்கு நான் சொன்ன மாதிரி எங்கட எம்பிஎல்ல எங்கட மைண்ட் செட்ல இது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, எங்கட ஆட்டிடியூட்ல ப்ராப்ளம் இருக்குது, எங்கட பிஹேவியர்ல ப்ராப்ளம் இருக்குது. மைனாரிட்டி கம்யூனிட்டி வித் மெஜாரிட்டி மென்டாலிட்டி, சிறுபான்மை சமூகம், ஆனா எங்கட பார்வை பெரும்பான்மை பார்வை. அதனால அடுத்தவங்களுக்கு இரிட்டேஷன் வருது, வெறுப்பு வருது, கோபம் வருது, பொறாமை வருது, ஆத்திரம் வருது, ஆவேசம் வருது. என் அடுத்த சமூகங்களோட கலந்து பேசுற நேரம் தான் எங்களுக்கு விளங்குது. அவங்க அதைத்தான் சொல்றாங்க. இப்ப பலர் சொல்றாங்க, எங்கட தொப்பி பிரச்சனை, எங்கட தாடி பிரச்சனை, எங்கட தலப்பா பிரச்சனை, ஜுப்பா பிரச்சனை, ஹிஜாப் பிரச்சனை, நிக்காப் பிரச்சனை, ஒன்றுமே பிரச்சனை சவர்களே. இந்த அடையாளங்கள் எதுவும் பிரச்சனை இல்லை, ஆட்கள் தான் பிரச்சனை. அடையாளங்கள் அல்ல பிரச்சனை, ஆட்கள், நாம பிரச்சனை. நாங்க ஓகேயா இருந்தா எங்கட அடையாளங்கள் அவங்க மதிப்பாங்க. எங்கட அடையாளங்கள் மீது வெறுப்பு வந்தது காரணம் இந்த அடையாளங்களை வச்சுக்கொண்டு நாங்க செய்யற வேலைகள், இந்த அடையாளங்களை வச்சுக்கொண்டு நாங்க செய்யற வேலைகள். எனவேதான் நான் சொன்னேன், அடையாளங்களை மாத்தி சரி வராது. பெச்சுவக் எப்படி உடுப்பை மாத்துறது, பெண்கள்ட கலரை எப்படி மாத்துறது, இதுதான் எல்லார்டும் டிஸ்கஷன். என்னண்டா இது எப்படியாவது தப்புறதுக்கு, இது சரி வரல. வரலாற்று தவறுகளை செஞ்சு போட்டுட்டு அவசரமா இதெல்லாம் சரி செய்யலாது. சரி செய்யணும்டா, மைண்ட் செட்டை மாத்தணும், அட்டிடியூட மாத்தணும், ஹோல் பிஹேவியரை மாத்தணும். நான் இன்றைய நிகழ்ச்சியில கூட சொன்னேன், நாங்க எங்கட மிம்பர்லையும் எங்கட பயான்லையும் பிரதர்ஹுட் பிரதர்ஹுட் என்ன சொல்லிக்கிறோம், எங்கட பிள்ளைகளுக்கு எல்லாம் விதைச்சிக்கிறேன், இஸ்லாமிக் பிரதர்ஹுட் மட்டும்தான், இஸ்லாமிய சகோதரத்துவம், ஈமானிய சகோதரத்துவம், இன்னமல் முமினீன் முமிகள்லாம் சகோதரர்கள், அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லீம் அடுத்த முஸ்லீமுக்கு சகோதரர். எனக்கு நல்ல ஞாபகம், ஒரு 7-10 வருஷத்துக்கு முன்னால ஒரு நேஷனல் பேப்பர்ல, நியூஸ் பேப்பர்ல வந்துச்சு ஒரு ஒரு ஆர்டிக்கல், ஒரு ரைட் அப் எழுதியிருந்தார் ஒரு பெரும்பான்மை சமூக சேர்ந்தவர். என்ன சொல்லிருந்தார் தெரியுமா? முஸ்லீம்கள் சொல்ற பிரதர்ஹுட நீங்க பிள்ளையாக புரிஞ்சு கொள்ள வேணாம், அவங்க பிரதர்ஹுட் சொல்றது அவங்களுக்கு மத்தியிலான சகோதரத்தை எங்கள அவங்க ஒரு நாளும் அங்கீகரிக்கிறார்கள் அல்ல. அதுல உண்மை இல்லாமல் இல்ல சகோதரர்களே. இஸ்லாமிய கண்ணோடத்தில் பிரதர்ஹுட் மூன்று வகைப்படும். முதலாவது ஈமானிய சகோதரத்துவம், இன்னொரு சகோதரத்துவம் இருக்குது அலுஹுவல் இன்சானியா, மனித சகோதரத்துவம். يا ايها الناس انا خلقناكم من ذكر وانثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها كلكم من بني ادم وادم من تراب من جل ما ادم உடைய மக்கள் மனித சகோதரத்துவம். ஆதம் ஹவ்வா உடைய பாரம்பரிய சேர்ந்து கொண்ட வகையில் மனித சகோதரத்துவத்தை இஸ்லாம் சொல்லுது. மனித ரெண்டு வகையில் அனைவரையும் சகோதரர்களா பார்க்கணும். இந்த பார்வை சரியா விதைக்கப்படல. மூன்றாவது ஒரு சகோதரத்துவம் இது அல் உஹுவல் கௌமியா, அல் உஹுவல் வத்தனியா. ஒரு நாட்டை சேர்ந்தவர்கள், ஒரு தேசத்தை சேர்ந்தவர்கள், ஒரு கௌமை சேர்ந்தவர்கள் என்ற வகையில் உள்ள சகோதரத்துவம். உதாரணமாக நமது நாடு ஸ்ரீலங்கா, எமது தாய் நாடு ஸ்ரீலங்கா. சிலர் பேசுற நேரம் சொல்ற ஒரு அந்நிய நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சொல்லி, அந்நிய நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமது நாடு எது? நமது தாயத்தை காட்டிட்டாங்களே அங்க போறதுக்கு, அந்நிய நாடு அல்ல நமது நாடு. இந்த நாட்டில் வாழ்ற மக்கள் எமது சகோதரர்கள். ஒரு தேச, இதனை தேசத்தை அடிப்படையாக கொண்டு சகோதரத்துவம். இதுக்கு என்ன ஆதாரம்? அல்லாஹு தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னான், உங்களோட சமுதாயத்தின் மத்தியில் நீங்க போய் தவா செய்யுங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கவும் சமூகம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை நிராகரிச்சிச்சு. ஆனா அல்லாஹ் இப்படி சொல்றான், இது கால லஹும் அஹூஹும் நூஹ் அலா தத்தகூன். அவர்களுடைய சகோதரர் நூஹ் அவர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ள வேண்டாமா. அல்லாஹ் இப்படி அறிமுகப்படுத்துறான், அவர்களுடைய சகோதரர். யாருடைய சகோதரர்? அவர்களை நிராகரித்த அந்த சமூகத்துடைய சகோதரர். அவர்கள் காவிர்களாகத்தான் இருந்தார்கள், ஆனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் இப்படி அறிமுகப்படுத்துறான், அவர்களுடைய சகோதரர் என்று. இது கால லஹும் சாலிஹ் அலா தத்தகூன். சாலிஹ் இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயம் சமூத் சமுதாயத்தை பார்த்து என்ன சொன்னார்கள்? நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் எப்படி அறிமுகப்படுத்தினார்? சமூத் சமுதாயத்துடைய சகோதரரான சாலே. இது கால லஹும் லூத் அலா தத்தகூன். லூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் எப்படி அறிமுகப்படுத்தினார்? அந்த சமுதாயத்துடைய சகோதரன் அறிமுகப்படுத்தினார். மதியன் வாசிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிராகரித்தார்கள். வ இலா மதியன அகாஹும் ஷுஐபா, நாங்கள் மதியனுக்கு அவருடைய சகோதரர் ஷுஐபை அனுப்பி வைத்தோம். அப்ப இந்த நாட்டில் வாழ்ற இந்த கவும், இந்த நாட்டில் நாம் பேசுகிற மொழியை பேசுகிற நமது கவுமாக இனமாக பார்க்கப்படுகிற நமது தேசத்தில் வாழ்கிற இந்த மனிதர்கள் நம்முடைய சகோதரர்கள். இப்ப மூணு வகையான சகோதரத்துவம் இருக்குது. ஒன்று ஈமானிய சகோதரத்துவம், அதான் பலமானது, உறுதியானது, முதன்மையானது, முன்னுரிமை பெற வேண்டியது, முக்கியத்துவம் பெற வேண்டியது, சந்தேகம் இல்லை. மனித சகோதரத்துவம் ஒன்று இருக்குது. உலகத்தில் எந்த பிரதேசத்தில் வாழ்பவனாக இருந்தாலும் மனிதன் என்ற வகையில் அவன் சகோதரனாக பார்க்கப்படுவன். மூணாவது, நாம் வாழும் தேசம், பூமி, நிலம், அங்கு வாழ்கிறவர்கள் நம்முடைய சகோதரர்களாக பார்க்கப்படுவன். இந்த பார்வை ஆரம்ப காலத்திலிருந்தே ஒழுங்காக விதைக்கப்பட்டிருந்தால் நியாயமான பிரச்சனைகள் தவிர்க்கப்பட்டிருக்கலாம் என்று ஊகிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த ரமதானுடைய காலத்திலே பத்ரை நினைவு கூறுகிற இந்த சந்தர்ப்பத்திலே நாம் எதிர்நோக்கி இருக்கிற இந்த அச்சுறுத்தல்களுக்கு, இந்த அறைகூவல்களுக்கு, இந்த சவால்களுக்கு சரியான தீர்வுகளை காண நாம் கடமைப்பட்டிருக்கோம். அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும்? பதில் வந்தது போல நாம் இஸ்லாத்துடைய உண்மையான தூதுவர்களாக மாறுகிற போது, இஸ்லாத்தை மிகச் சரியாக பிரதித்துவப்படுத்துகிற போது, உண்மையான மூமின்களாக நாம் மாறுகிற போது, பத்ர் யுத்தத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பார்ப்பதற்கு முன்னால் அழகான முறையில் திட்டம் தீட்டினார்கள். நம்மிடம் இருக்கிற அடுத்த பிரச்சினை திட்டமிடல், பிளானிங். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீராவை பார்த்தா மூன்று விஷயங்களை பார்க்கலாம். ஒன்று பிளானிங், ரெண்டாவது ப்ரையாரிட்டிஸ், மூன்றாவது ப்ரொபோஷன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீராவிலே இந்த மூன்று பியையும் பார்க்கலாம். நபி அவர்கள் அனைத்தையும் திட்டமிட்டார்கள், முன்னுரிமைகளை தீர்மானித்தார்கள், ஒவ்வொன்றுக்கும் உரிய இடத்தை சரியாக கொடுத்தார்கள். நம்மிடம் அப்படி அல்ல, எல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகள் எடுக்கிற நிலைப்பாடு இருக்கிற ஒரு போக்கு தான் இருக்குது. அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் யுத்தத்திலே மிக துல்லியமாக திட்டமிட்டார்கள். எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று பார்த்தார்கள், எவ்வளவு ஆயுதம் இருக்கு என்று பார்த்தார்கள், எத்தனை வாகனம் இருக்கு என்று பார்த்தார்கள், இடத்தை பார்த்தார்கள், பொருத்தமான இடமா நாம் முகாமிடும் இடம் என்று பார்த்தார்கள். நபி அவர்கள் ஒரு இடத்தை தெரிவு செய்கிறார்கள். ஹப்பாப் இப்னு முந்திர் என்ற சஹாபி வந்து நபியுடன் சொல்கிறார், யார் சூழல்லா, இது வஹியா, உங்களுடைய தனிப்பட்ட முடிவா? நபி அவர்கள் சொன்னார்கள், இல்லை, நான் இந்த இடம் தான் பொருத்தமான நினைத்தேன். அப்படியாக இருந்தால் அல்லாஹ் ரசூலே இந்த இடத்தை விட அந்த இடம் பொருத்தம் என்று மற்றொரு இடத்தை காண்பித்த போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துக்கு படி அழைத்துக் கொண்டு சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு போகிறார்கள். ஒரு பக்கம் பிளானிங், இன்னொரு பக்கம் சூரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லா விஷயங்களையும் கன்சல்டேஷன் ஆலோசனை அடிப்படையில் அமைத்துக் கொண்டார்கள். அம்ருஹும் சூரா பைனஹும் வஷாவிரும் ஃபில் அம்ர், அல்லாஹ்வுடைய ரசூலே சஹாபாக்களோடு கலந்து ஆலோசனை செய்தார்கள். வஹி இறக்கப்பட்டுக் கொண்டிருந்தது, அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் கிடைத்திருந்த நிலையிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு எல்லா விஷயங்களையும் கலந்து ஆலோசனை செய்தார்கள். இவை அனைத்துக்கும் மேலாக அன்று அந்த பத்ரிலே மிகப்பெரிய வெற்றி, வரலாற்று வெற்றி கிடைத்ததற்கு முக்கியமான காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய லீடர்ஷிப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான தலைமைத்துவத்தை வழங்கினார்கள். எனவே முஸ்லிம் சமூகத்துக்கு லீடர்ஷிப் வேணும். லீடர்ஷிப் களத்தில் இருக்கணும், ஃபீல்ட்ல இருக்கணும். லீடர்ஷிப் ஷூர் அடிப்படையில் விஷயங்களை அமைச்சு கொள்ளணும். லீடர்ஷிப் அனைத்தையும் திட்டமிட வேணும். எல்லா செய்திகளையும் பதில் சொல்கிறது. பல மணி நேரம் ஒவ்வொரு தலைப்பாக எடுத்து பேசலாம். பத்ருடைய வெளிச்சத்திலே திட்டமிடல், பத்ருடைய ஒளியிலே தலைமைத்துவம், பத்ருடைய ஒளியிலே கலந்தாலோசனை, இப்படி 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 நிறைய விஷயங்களை நாம் பேசலாம். ஒவ்வொரு வருஷமும் பத்ர் எனக்கும் உங்களுக்கு நிறைய செய்திகளை சொல்வது சகோதரர்களே. நேரத்தை கவனத்தில் கொண்டு எனது இந்த பயானை சுருக்கிக் கொள்ளலாம் நான் நினைக்கிறேன். தீன் என்றால் தியாகம். அந்த தியாகத்தை தான் இங்கு நாம் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். எமது நேரத்தை தியாகம் செய்ய வேண்டும், காலத்தை தியாகம் செய்ய வேண்டும், ஆயுளை தியாகம் செய்ய வேண்டும், காசு பணத்தை தியாகம் செய்ய வேண்டும், அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற அறிவை ஆற்றலை திறமையை தியாகம் செய்ய வேண்டும். அவ்வாறு தியாகம் செய்த மனிதர்கள் தான் மறுமையிலே அந்த நிலையான சுவனத்திலே தனக்கென்ற ஒரு இடத்தை பெற்றுக் கொள்வார்கள். அந்த வகையிலே நானும் நீங்களும் இந்த புனிதமான ரமதான் மாதத்திலே இந்த பத்ருடைய அந்த போராட்டத்தை நினைவு கூறுகிற இந்த அற்புதமான சந்தர்ப்பத்திலே எம்மை பத்ரீன்களுடைய நிலைக்கு கொண்டு வர வேண்டும். சஹாபாக்களை, குறிப்பாக பத்ரீன்களை, பத்ரிலே கலந்து கொண்ட போராளிகளை விசேஷமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலாகித்து பெருமையாக சொல்லியிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் பத்ரில் கலந்து கொண்ட ஒரு சஹாபி ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு துரோகம் இழைக்கிறார். ஹாத்திப் பின் பல்தா என்பவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று சஹாபாக்கள் சொன்ன நேரத்திலும் சொல்லிவிட்டார்கள், இல்லை அவருக்கு தண்டனை வழங்க வேண்டாம், ஏனென்றால் அவர் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டவர். அந்த அளவுக்கு பத்ரில் கலந்து கொண்டவர்கள், சிறப்புக்குரியவர்கள் அந்த பத்ரீன்களை நினைவு கூறுகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே நானும் நீங்களும் இந்த காலத்து பத்ர் போராட்டங்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய வகையில் என்னையும் உங்களையும் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், தியாகிகளாக மாற வேண்டும். அன்றும் இன்றும் உலகத்திலே தமது வாழ்க்கையை மிக தூய்மையான மிஷனாக அமைத்துக் கொண்ட அந்த நல்லடியார்களைப் போல என்னுடைய வாழ்க்கையை உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு இந்த சந்தர்ப்பத்திலே நானும் நீங்களும் திட சங்கப்பம் பூண வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அந்த வகையில் இந்த மஜ்லிஸை அங்கீகரிப்பானாக, இந்த முயற்சியை ஏற்று அங்கீகரிப்பானாக, இதுவரை நோற்ற நோன்புகளை ஏற்று அல்லாஹ் கபூல் செய்வானாக, நமது அமல்கள் இபாதத்துகள் அனைத்தையும் ஏற்று கபூல் செய்வானாக, இந்த உம்மத்தை அல்லாஹ் பாதுகாப்பானாக, உலகிலே எங்கெல்லாம் முஸ்லீம்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவளுக்கு அல்லாஹு தாலா நிவாரணத்தை கொடுப்பானாக, உலகிலே எங்கெல்லாம் மனிதர்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அல்லாஹு தாலா அவர்கள் அனைவருக்கும் வாழ்க்கையிலே அமைதியை, சுபீட்சத்தை, நிம்மதியை கொடுத்து அல் புரிவானாக. இந்த நாட்டிலே நிம்மதியாக வாழ்கின்ற ஒரு சூழ்நிலையை எல்லா சமூகங்களுக்கும் அல்லாஹ் உருவாக்குவானாக. இந்த நாட்டை அல்லாஹ் வளம் கொளிக்கிற ஒரு நாடாக மாற்றி அல் புரிவானாக. அடுத்த தலைமுறை இந்த நாட்டிலே தலைநிமிர்ந்து வாழ்கின்ற ஒரு சூழலை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா உருவாக்கி அல் புரிவானாக. இந்த குறுகிய கால வாழ்க்கையை எல்லா வகையிலும் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையாக, எமது மீசானுல் ஹசனாத்தை பாரமானதாக மாற்றிக்கொள்வதற்கு துணை புரிகின்ற ஒரு வாழ்க்கையாக அல்லாஹ் ஆக்கியால் புரிவானாக. அந்த நிலையான சுவனத்திலே எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் ஒரு இடத்தை ஒதுக்கி தந்தல்வானாக. வாஹுர் தாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாகல்லாஹு கைரன்.
குல் லில் கௌனி வ குல்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு
அலைக்கும்.